நமக்கு போன வாரம் ஒரு கேப் ஆயிருச்சு நம்மளுடைய பாடத்துல. இது வரைக்கும் நம்ம பாடத்துல பாவத்தை கொல்ற அந்த பாடத்துல வந்து நம்ம வந்து இந்த பாவத்தை ஒரு சென்சிட்டிவ் கான்சியன்ஸ், பாவத்தை ஒரு உணரக்கூடிய ஒரு மனசாட்சி, பாவத்தை பாவத்தினுடைய குற்ற உணர்வை உணரக்கூடிய ஒரு மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம். அதை ஆரம்பத்தில் டெவலப் பண்ண பார்த்தோம். பாவத்தின் பாரத்தை, பாவத்தின் குற்ற பாரத்தை உணரக்கூடிய ஒரு மனசாட்சி, அதுதான் ஒரு ரெண்டு செய்திகள் எடுத்தோம். எப்படி பார்த்தோம், பாவம் ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய பாவம் வந்து ஒளி பெற்று பரிசுத்தாவியை பெற்று கிருபையை பெற்று அந்த சத்தியத்துக்கு விரோதமாக அவன் செய்யக்கூடிய பாவம் வந்து ஒரு அவிவிசுவாசி செய்யக்கூடிய பாவத்தை விட மிகவும் குற்றம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாஸ்டர்னா, அந்த மனசாட்சியை சென்சிட்டிவ் பண்ண பார்க்கறோம். இதான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய வழி. அதனால அதை நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா. முதல்ல பாவ குற்றத்தை உணரக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் கான்சியன்ஸ், அதை நம்ம பார்த்து வந்தோம். அதுக்கப்புறம் பாவத்தின் ஆபத்தை உணரக்கூடிய ஒரு மனது. ஏன்னா பாவம் வந்து நமக்கு இதெல்லாம் இல்லாதபடிக்கு நம்மளுக்கு செஞ்சு வச்சிருச்சு. அதை நம்ம ரீவைண்ட் பண்ணி அதை செய்ய பார்க்கிறோம். பாவத்தின் குற்ற உணர்ற மனசாட்சி முதலாவது. ரெண்டாவது, பாவத்தின் ஆபத்தை உணரக்கூடிய ஒரு மனது, மைண்ட். நம்முடைய மைண்டை வந்து டார்க்கன் பண்ணியிருக்குது பாவம். அதனோட ஆபத்தே தெரியாம சாதாரணப்பட்ட விஷயம் அது. அது பெரிய பிரச்சனையே இல்லை, எல்லாரும் செய்யறாங்க, நமக்கும் என்ன செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிச்சு இல்லைங்களா, இல்ல ஜபம் பண்ணி ஆண்டவர் மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இல்லை. அதோட ஆபத்து எங்க கொண்டு போகுது உன்னை அப்படின்றத நீ உணரணும். எங்க கொண்டு போகுது, யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? பாவத்தினுடைய குறிக்கோள் என்ன? ஒரு கிறிஸ்தவங்கிட்ட என்ன செய்ய பார்க்குது? அவரை நரகத்துக்கு. தட் இஸ் த அல்டிமேட் கோல். அது எந்த ப்ராசஸ்ல கொண்டு போக போகுது? நாலு படிகள் பார்த்தோம் இல்லைங்களா, நாலு படி. முதலாவது அவனை கடினப்படுத்த வேண்டும் இல்லைங்களா. அதான் பாவத்தின் வஞ்சனைக்கு நீங்கள் கடினப்பட்டு போகாதபடிக்கு. அதனால தான் ஆண்டவர் எபிரேயர் படிங்களா, நம்ம படிச்சோம் எபிரேயர் 3:13 என்ன போட்டிருக்கு?
உங்களில் ஒருவனாயினோ பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடுவரும் ஒவ்வொருவரும் புத்தி சொல்லுங்கள்.
படிங்க, தொடங்க.
நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவுபறிந்தும் உறுதியாக பற்றி கொண்டு போயிருப்போமானால் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம்.
பாருங்களேன் அந்த 12வது வசனத்துல இருந்து படிங்க.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவனாலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடுவரும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
பாருங்க, பாவத்தின் வஞ்சனையினால உங்களில் ஒருவரும் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. ஐயோ, என்ன விட்டாலும் இது நடத்தக்கூடாது, உங்களுக்கு என்னானாலும் இது நடத்தக்கூடாது, பாவத்தின் வஞ்சனைனால உங்க இருதயம் கடினப்படாதபடிக்கு பாத்துக்கங்கன்னு ரொம்ப அதோடு சொல்றாரு. ஏன் அப்படி நடந்து போச்சுன்னா 12வது வசனம் நடந்துரும். என்ன 12வது வசனம்? ஜீவனுள்ள ஜீவன் கொடுக்கிற நல்ல தேவன் கிட்ட இருந்து விட்டு போய் விடுவோம் போட்டிருக்கு இல்லைங்களா. ஜீவன்ல இருந்து
ஜீவன்
விலகுவதற்கு ஏதுவானது எது? கடினப்பட்ட இருதயம். கடினப்பட்ட இருதயம் வந்துருச்சுன்னா ஜீவனுள்ள தேவன் கிட்ட இருந்து விலகி போற மனுஷர்களா நம்ம ஆய்விடுவோம். அந்த பாவத்தின் வஞ்சனை அது நமக்கு செய்துவிடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. பாவத்தின் வஞ்சனை எப்படி செய்யும் பிராக்டிக்கலா நம்ம கூட போன வர பார்த்தோம் அந்த முந்தின வாரம். அதாவது ஆரம்பத்துல நரகத்தை கேட்டா, ஆண்டவரை கேட்டா, சிலுவையை கேட்டா, நம்ம பாவத்தை கேட்டா மெழுகு போல மனதுருகிற ஒரு இதயம் உள்ள மனுஷன் இப்பெல்லாம் எது கேட்டாலும் ஒரு சாதாரணமா இருக்கு. மரணம் கேட்டாவே அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி ஆகிறதுக்கு நமக்கு எல்லாமே ஒரு சாதாரணமா இருக்கு. எல்லாமே ஒரு சிலுவைன்னு கேட்ட இயேசு பேரை கேட்டாவே எங்கேயோ ஒரு மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இப்போ இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்படியெல்லாம் ஆகுது? கிருபனாவே பெருசா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் இல்ல. ஏன் அப்படி எல்லாம் இல்ல? ஏன் அப்படி இல்லன்னா, பாவத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? வேற எல்லாம் இயேசு சாதாரணமா போயிடுவாரு, கிருப சாதாரணமா போயிடும், ரட்சிப்பு சாதாரண, எல்லாமே சாதாரணமா போய் இருதய கடின ப்ராசஸ் ஆகுது இல்லைங்களா? இருதய கடின ப்ராசஸ் ஆகுது. அதை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இருதய கடினப்பட்டு போகாதபடிக்கு அது முதலாவது நம்மளை கடினப்படுத்திடும். கடினப்படுத்தின பிறகு பாறை மேல தண்ணி ஊத்துற மாதிரி தான், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அசையாது அந்த இருதயம், ஒரு நடுக்கமும் வராது. ஆண்டவரே மோசே, அது மோசேவே சொன்னார், மரித்தோர்ல இருந்து உயிரோடு ஒருத்தர் எழுந்திரிச்சு போய் நின்னாலும் அவன் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. அந்த இருதய கடினப்பட்டு போன பிறகு அடுத்தபடி என்ன வருது? ஆண்டவர் என்னதான் செய்யறது? இன்னும் பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி தான் பிரயோஜனம் இல்லையா? என்ன பண்றாரு ஆண்டவர் அடுத்ததாக? பழைய ஏற்பாடு உதாரணங்களா எடுத்து உங்களுக்கு விளக்கணும். என்ன பண்றாரு? பயங்கர கடன கடூர சிக்ஷைகளை கொடுக்கிறார், பயங்கரமான சிக்ஷைகளை கொடுக்கிறார், நினைக்க முடியாத சிக்ஷைகளை கொடுக்கிறார். இதுக்கு தான் பாவம். ஒவ்வொரு பாவத்தினுடைய நோக்கம் கடினப்படுற, முற்றிலும் கடினப்படுற நிலை இது இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பாவமும் நம்மளை அது கிட்ட கிட்ட கொண்டு போகுது. பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு இல்ல, இங்க கிட்ட வந்துட்ட பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு இல்ல, இன்னும் இங்க கிட்ட வந்துட்டேன். நீ வந்தா மன்னிப்பு கேட்டு பண்ணிட்டு இருக்கலாம் டிராமா, ஆனா இங்க இங்க வந்துகிட்டு இருக்கன்றத நம்ம உணர்றதுலதான் டேஞ்சர் நம்ம மைண்டுக்கு புரிய வைக்கணும். நீ பாவம் செய்ய 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 கடினப்படுற நிலைமைக்கு போயிட்டு இருக்க, கிருப குறைவா போகுது, ஆண்டவருடைய தயவு குறைவா போகுது, அது சாதாரணமா போகுது, அது கிட்ட போயிட்டு இருக்கோன்றத மன உணரணும். அது கிட்ட போய் அதை தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் திருத்துறது செர்மன் கூட வேலை செய்யாது. ரொம்ப பவர்ஃபுல்லா வேர்த்து கொட்டி பாஸ்டர் ஒரு மெசேஜ் எடுத்து ஆவியில் அபிஷேகம் பெற்று அவர் எடுத்திருப்பார் மெசேஜ். அவரு கல்லு மாதிரி வந்தவர், கல்லு மாதிரியே வெளியே கல்லு தூக்கிட்டு போவாங்க சரிங்களா, அந்த மாதிரியே வெளியே போவார். ஏன் கடினப்பட்டு போச்சு? என்ன செய்யுது ஆண்டவர்? அந்த அவரு பழைய பாடல இது பண்ற மாதிரி மலைகளே என்ன பண்றது இவங்கள மலைகிட்டையாவது பேசி பாக்குறாரு, ஏன்னா இதுகிட்ட பேச முடியலையே அப்படின்னு. சிக்ஷ, பயங்கரமான சிக்ஷ. சிக்ஷைக்கு அப்புறம் என்ன வருது? என்ன வாழ்நாள் எல்லாம் சமாதானம் நிம்மதி இல்லாத கொடையிற மனசாட்சி, இது மூணும் விடாது இல்லைங்களா? இந்த மூண்டை சரி பண்ண பாக்குறோம். மனசாட்சி உடவே விடாது, சமாதானமே கொடுக்காது வாழ்நாள் எல்லாம். சமாதானம் இல்லாத உனக்கு நல்ல சாவே வராதுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை, சமாதானமே இல்லாத பயங்கர கொடூரப்படுத்துற மனசாட்சி, பயங்கரமா கொடூரப்படுத்து, நிம்மதியே இருக்காது, சரியா தூக்கம் வராது, சபிக்கப்பட்ட ஒரு நிலை. அடுத்ததாக என்ன? மைண்டு பயங்கர, அது மெமரி சும்மா இருக்காது இல்லைங்களா? மைண்டு அதோட ஆபத்தை உணர்த்தோம், செஞ்சத பாவத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இல்லாத மாதிரி தெரியும், எல்லாம் திருப்பி திருப்பி ரீவைண்ட் ஆகும், டார்ச்சரா இருக்கும். இருதயம் கூட விடாது, கசப்ப உணர்த்தம், பயங்கரமா உணர்த்தம். அந்த மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை கடைசியில போய் அது நித்திய அழிவுல முடியறதா நம்ம பாக்குறதா, அதுதான் பாவத்தின் ஆபத்தை. இதுதான் நடக்குது, அத மைண்ட பாருங்களேன், அதுக்கு உணர்த்தணும் நம்ம. இதெல்லாம் உணர்த்தும் போது என்ன ஆகுது? நம்ம வி ஆர் மேக்கிங் த மைண்ட் சென்சிட்டிவ் டு சின். பாவத்தை சாதாரணமா எடுத்துக்காத அப்படின்னு மைண்டுக்கு நமக்கு சொல்லித்தரும் இல்லைங்களா? இது கஷ்டம் தான் பாருங்களேன். ஒரு பாவ வழியில நம்ம இருக்கிற மாதிரியே போகணும்னா அப்படி போறது ரொம்ப ஈஸி, நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா போதும், ஆனா அதுக்கு விரோதமா நம்ம எதிர்நீச்சல் போடணும்னா தான் கஷ்டம் இல்லைங்களா? போடணும்னா தான் கஷ்டம். ஒருவேளை இப்படி கூட நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, இமீடியட்டா மாறிடுவேன், இமீடியட்டா நான் உடனே சரியாயிருவேன்றது நடக்காது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அப்படி நடக்காது. ஏன் அப்படி நடக்காது? இமீடியட்டா மாற முடியாது. அது வந்து ஒரு 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 முதலாவது பாவம் நம்ம வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இந்த கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? பாவத்தை நம்ம வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை நம்ம தவறணும்னா அந்த பாவம் நம்மள புடிச்சு பயங்கரமா வாட்டும், வாட்டும். அந்த வாட்டுறது அவசியம்தான், வாட்டும். அது வாட்டாம போதுன்னா அங்க போயிட்டாருன்னு அர்த்தம், அவரு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அது பயங்கரமா வாட்டும், அந்த வாட்டி நம்ம பாருங்களேன், அதை தொடர்ந்து அது நம்ம அப்பதான் பண்ணிட்டு வர பாவத்தை கொள்றதுன்றது. அதனால இமீடியட்டா சேஞ்ச் வந்துடும் யாரும் எதிர்பார்க்க கூடாது. சரி, நம்ம இப்ப தொடர்ந்து என்ன பார்க்கணும்? முதலாவது ஒரு மனசு, நம்மளுடைய மனசாட்சிய பாவ பார குற்றத்துக்கு சென்சிட்டிவ் பண்ணிருக்கோம், நம்ம மைண்ட டேஞ்சர் கத்து கொடுத்துருக்கோம். அது ஆபத்து. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அது நடந்திருது, இது நடந்திருந்தாலும் பெரிய ஆபத்து, நீ கடினப்பட்டு போயிருக்கிற. நான் உதாரணத்துக்கு என்ன சொல்லீங்களா, என்ன உதாரணம் உங்களை வேணாம், என்ன நான் கன்வெர்ட் ஆகி புதுசா ஃப்ரெஷ்ஷா வரும்போது பியூர் கிளாஸ் தண்ணி மாதிரி இருந்தேன். பாத்தீங்கன்னா அப்படியே முகம் அந்த பக்கம் எல்லாம் கண்ணாடி மாதிரி பார்க்கலாம். அந்த டைம்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு கம்யூனியன்ல ஆண்டவர்கிட்ட உட்காரும் போது கண்ணில் தனியா ஒரு சின்ன ஒரு பிரசங்கம், யாராவது ஒருத்தர் நம்ம சபையில மூர்த்தி இருந்தார் இல்லைங்களா, அவர் மூர்த்தி பேசுவாரு, மெழுகி உருகும், அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வரும் எனக்கு. அவர் மெசேஜ் எல்லாம் கேட்டு இயேசுன்னு சொன்னாவே இதா இருக்கும். ஆனா ஏன் இப்ப ஆக மாட்டேந்து பாருங்களேன், the cause is sin. பாவத்தை சாதாரணமா எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள், அதனால தான் பாக்குறோம். இது ரொம்ப டேஞ்சரஸ், இது இதுல போக விடக்கூடாது. அடுத்ததாக என்ன பாக்குறோம், அடுத்ததாக நம்ம இருதயத்துக்கு பாவத்தினுடைய தீமையை உணர்த்தணும் இல்லைங்களா, அதை ஃபீல் பண்ண வைக்கணும். பாவத்தின் தீமை, the evil of sin, அதை இருதயத்துக்கு உணர்த்தணும், அதை உணர்த்தணும். இது எப்படி, பல வகையில சொல்லிட்டு போலாம். நம்ம சொல்ல போனா அவர் அதை குறித்தே ஒரு அஞ்சாறு மெசேஜ் எடுக்கலாமான்னு வந்துச்சு, ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வயதும் நான் விட்டுட்டேன். அதனால சுருக்கமா சில காரியங்களை பார்ப்போம். பாவத்தினுடைய தீமை, பாவத்தினுடைய தீமை என்ன, பாவம் வந்து மிக மிக தீமையானது அப்படின்றது வந்து ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஆனா நமக்கு அது மிகவும் தீமையானது. சரி, பாவத்தினுடைய தீமை, பாவம் வந்து பயங்கரமா ஆண்டவர் தீமையா பாக்குறார். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அதை நான் இப்போ ரீசெண்டா உணர்ந்தேன். ஆண்டவர் சாயலால படைக்கப்பட்ட நம்ம வந்து ஆண்டவருக்கு எது தீமையா இருக்கோ அது நமக்கும் பெரிய தீமை. ஆண்டவருக்கு எது தீமையா இருக்கோ, ஒரு காரணம் நம்ம பாவத்தை தீமையா பார்க்காததுக்கு காரணம் வந்து அது தப்பா நம்ம பார்க்கறதுனால, பாவத்தை நம்ம ராங், தப்பான பார்வையில அது நம்மளை வஞ்சித்திருப்பதுனால, நம்மளை குருடாக்கி இருக்கிறதுனால. தற்காலிகமான இன்பத்தை அந்த நேரத்துல எவ்வளவு நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்களேன், அந்த நேரத்துல அது தற்காலிகமான இன்பத்தை நம்ம கொடுக்கறதுனால அதனோட தீமையை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாத நிலையில இருக்கிறோம். அதனோட தீமைய அது நம்மளை கவர்றதுனால அது தீமையை சரியா பார்க்க முடியாத நிலையில இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை நேரா பார்த்து அதனோட பயங்கர தீமை அவர்னால பார்க்க முடியுது. அதனால அந்த பாவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதனோட தீமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம விஷயத்த பார்க்கணும். ஆண்டவர் பாவத்தை எப்படி பாக்குறாரு, ரெண்டு ஆங்கிள் பார்ப்போம். பாவம் வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யுது இல்லைங்களா, தேவனுக்கு என்ன செய்யுது, ரெண்டாவது பாவம் மனுஷனுக்கு என்ன செய்யுது. அடுத்து மனுஷனுக்கு என்ன செய்யுதுன்னா, ஐயோ இவ்வளோ செஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஆதி ஆகம படிக்கும் போது நம்ம படிச்சோம், அதை ரிப்பீட் பண்ணோம்னு எனக்கு விருப்பம் இல்லை. பாவம் நான் மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பாட்டு ரொம்ப விசுவாசிக்கு என்ன செய்யுதுன்றத கொஞ்சம் பார்ப்போம். சரி, முதலாவது பாவம் ஆண்டவருக்கு என்ன செய்யுது, முதலாவது பார்த்தோம்னா பாவம் வந்து கடவுளுடைய சகலத்துக்கும் ஆப்போசிட் ஆனது, எல்லாத்துக்கும் ஆப்போசிட். எப்படி ஆப்போசிட்னா, அவருடைய சகல குணாதிசயங்களுக்கும் பாவம் ஆப்போசிட். அது எல்லாத்தையும் சவால் விடுற மாதிரி நிக்குது பாவம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆண்டவருடைய குணாதிசயம், அவர் பரிசுத்தமானவர், நீதியானவர், அன்பானவர், அவர் இறையாண்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அவருடைய சாவரனிட்டி, அவர் இல்லாம ஒன்னும் நடக்காது. அவருடைய சாவரனிட்டிய சவால் விடுற மாதிரி செய்யறது தான் பாவம். என்ன அவர் செய்ய முடியும், நான் என் இஷ்டத்தின்படி செய்வேன், எனக்கு பிடிச்சத நான் செய்வேன் அப்படின்னு சவால் விடுறது பாவம். அவர் போதுமானவர், அது ஒரு குணாதிசயம் அவருக்கு இருக்கு இல்லைங்களா. மனிதனுடைய தான் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிப்புக்கும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போதுமானவர் ஆண்டவர், அதை நிராகரிக்குது பாவம். அவர் பத்தாது, அவர் பத்தாது, அவர் பூரண திருப்தியை கொடுக்க மாட்டாரு. மாயையும் துன்மார்க்கமும் நமக்கு திருப்தியும் ஆதாயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுதான் பாவம். சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அந்த பாவம் வந்து கடவுளுடைய சகல குணாதிசயத்தையும் கொச்சப்படுத்துது, அவருடைய நீதியை சேலஞ்ச் பண்ணுது. ஒருத்தர் அழகா எழுதியிருக்காரு, அவருடைய நீதியை நீ என்ன பெருசா பண்ணிட முடியும்? அவருடைய சகலத்தையும் அறிந்த காரியத்தை மறுதளிக்குது. அவர் பார்க்கறது இதெல்லாம் பார்க்க மாட்டாரு அப்படின்றத மறுதளிக்குது. அவருடைய நன்மையை வெறுக்குது. அவருடைய கிருபைய வந்து ஒரு லைசன்ஸா பயன்படுத்துது. அவருடைய கிருபைய வந்து பாவம் செய்யறதுக்கு துணிச்சலை சம்பாரிச்சுக்கிறதுக்கு வாங்கிக்குது. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், அவர் கிருபையா கிருபையா கொடுக்கிறார். அந்த கிருபைய பாவம் செய்யறதுக்கு ஒரு துணிச்சலா பயன்படுத்துறதுன்றது வந்து ரொம்ப அப்படி கன்வெர்ட் பண்ணுது பாவம். கடவுளுடைய கிருபையை அப்படி குலைக்குது பாவம். அது மாத்திரம் இல்ல, ஒருத்தர் இங்கிலீஷ்ல போட்டிருக்கா, அதை டிரான்ஸ்லேட் பண்ண பாக்குறேன். Sin is dare of God's justice, the rape of his mercy, the jeer of his patience, the slight of his power. அப்படின்னா பாவம் வந்து கடவுளுடைய நீதிய துணிச்சலா நிக்குது. என்னத்தான் செய்ய முடியும்னு அவருடைய இரக்கத்தை பலாத்காரப்படுத்துது, அவருடைய பொறுமையை கேலி பண்ணுது, அவருடைய வல்லமைய அசட்டையா நினைக்குது, அவருடைய அன்பை வெறுக்குது, அவருடைய பராமரிப்பை திட்டுது, அவருடைய வாக்கு தத்தங்களை கேலி செய்து அவருடைய ஞானத்தையே குறைப்படுத்துது. ஆகவே பார்த்தோம்னா பாவம் எடுத்தோம்னா கடவுளுடைய சகல குணாதிசயம், கடவுளா இருக்கிறவருக்கு அவருக்கு இருக்கிற ஆல் ஆட்ரிபியூட்ஸ கேவலப்படுத்துற மாதிரி தான், கொச்சப்படுத்துறது தான் பாவத்தினுடைய முதல் வேலை. அது பாவம் சும்மா பாப்பாரா கடவுள், யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இருக்கக்கூடிய சகல குணாதிசயத்தையும் அலங்கோலப்படுத்துற ஒரு காரியம் வந்து பாவம். அப்படி ஆண்டவருக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு வரோம். ஆண்டவருடைய சகல கிரியைகளையும் பார்த்தோம்னா பாவம் கெடுக்கிறது தான் பாவத்தினுடைய வேலை. பாவம் என்ன செய்யுது? ஆண்டவருடைய கிரியைன்னா என்ன? அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல பார்த்தோம், நம்ம ஒன்று செஞ்சோம்னா அண்டூன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அண்டூனா நம்ம செஞ்சதை திருப்பி இது செய்யறது, அதை செய்யறது தான் பாவத்தினுடைய வேலை. ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா அதை ஒன்றும் இல்லாம செய்யணும், அதை கெடுத்து விடணும். பாருங்களேன், ஏதேனா கலர தோட்டமா மாத்தி விட்டுச்சு இல்லைங்களா உலகத்தை எல்லாம். சரி, வெளியே கூட்டு வந்து அவங்களுக்கு வாழ வச்சா உலகத்துல எல்லாம் மனுஷருங்க அவங்க எல்லாரையும் ஒன்றும் இல்லாம மாத்திருச்சு. சரி, புதுசா தான் நோவாவை வச்சு இது பண்ணலான்னு பார்த்தா அங்க பாபேல கொண்டு வருது. சரி, அதெல்லாம் போட்டோன்னு இஸ்ரேல் ஜனங்களை அவரு கொண்டு வந்து காப்பாத்தணும்னு பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களையும் அங்கேயும் விக்கிர ஆராதனை பாவத்தை கொண்டு வந்து அவங்கள அழிச்சிச்சு, சபையும் கெடுக்க பார்க்குது. அந்த மாதிரி ஆண்டவர் என்னென்னலாம் செய்யறாரோ அதுக்கு விரோதமா செய்யறது தான் பாவம். கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நியாயப்பிரமாணம் எல்லாத்துக்கும் விரோதமா செய்யக்கூடியது பாவம். ஆகவே அப்படி தொடர்ந்து பார்த்தோம்னா பாவம் என்னென்ன செய்யுது? கடவுளுக்கு வந்து அவருடைய குணாதிசயத்தை கொச்சப்படுத்துது. அவருடைய எந்த குணாதிசயத்தையும் விட்டு வைக்கிறதுல அது எல்லாத்தையும் தரக்குலவா மாத்திரத்தான் பாவம். அவருடைய கிரியைகளை குறையப்படுத்துது, அவருடைய சிருஷ்டிப்போ கெடுத்துருச்சு இல்லைங்களா. பரலோகத்துல இருக்கிற தேவ தூதர்கள் பரலோகத்தையும் ஒரு விதத்துல கெடுத்து தான் போட்டுச்சு இல்லைங்களா. தேவ தூதர்களை கெடுத்துருச்சு, பூமியில இருக்கிற மனுஷ குலத்தை கெடுத்துருச்சு. சிருஷ்டிப்பு அவருடைய பராமரிப்பை கெடுக்குது, அவருடைய மீட்பை கூட கெடுத்துக்குது. அந்த மாதிரி பாவம் எல்லாத்தையும் கெடுத்து கடவுளுடைய கிரியைகளை கெடுக்குது, கடவுளுடைய அவருடைய சித்தத்தை கெடுக்குது, அவருடைய நியாயப்பிரமாணத்தை கெடுக்குது, அவருடைய மகிமை, கடவுளுடைய மகிமைக்கு தான் எல்லாமே. பாவத்தினுடைய நோக்கம் கடவுளுக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கொடுக்க கூடாது, தெரியுங்களா. அதனோட செகண்டரி நோக்கம் தான் மனுஷன் முன்னேறக்கூடாது, மனுஷன் தேரக்கூடாது, அவன் ஆவிக்குரிய ஜீவத்துல வளரக்கூடாது. அதனால அவனை அப்படி எப்படி வச்சு கெடுக்குது. அதனோட பிரதான நோக்கம் என்ன? இந்த மனுஷன் எப்படி தேறி ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வந்துட போறான், அதுதான் அதனுடைய நோக்கம். ஆண்டவருக்கு மகிமை அவன் கொண்டு வராதபடிக்கு அவனை கெடுக்குது. இதான் பாவத்தினுடைய பயங்கரத்தை பார்க்கிறோம். என்ன ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும்னு பரிசுத்தவான்கள் முயற்சி செஞ்சாலும் அதை கெடுக்கிறது தான் பாவத்தினுடைய வேலை. அது மாத்திரம் இல்லாம ரொம்ப விசேஷமா மனுஷனுக்குன்னு பார்த்தோம்னா பாவம் வந்து அந்த பாவம் எவ்வளவு அதிகமா மனுஷருங்க போறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு பாய்சனை இன்ஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாய்சன். வேதம் அப்படித்தான் காட்டுது. பாருங்களேன், பாவம் வந்து அதிகமான பாவம் வந்து கடவுளுக்கு விரோதமா ஒரு விஷம். அந்த விஷம் யாரை கொல்றதுக்கு விஷத்தை கொண்டு வருது நமக்குள்ள? கடவுளை கொல்ற விஷம்தான் பாவம். யோசிச்சு பாருங்களேன், கடவுளை கொல்ற ஒரு விஷம் எப்படிங்க ஒரு விஷம் கடவுளை கொல்ற விஷம் பார்த்தோம்னா, பாவிகளுக்கு பைபிள்ல என்ன பேர் போட்டிருக்குன்னா கடவுளுக்கு சத்ருக்கள் இல்லைங்களா. நம்மள அப்படிதான் போட்டு கடவுளுக்கு நாம் சத்ருக்களா இருந்தோம் அப்படின்னு வேதம் சொல்லு. சத்ருக்கள் மாத்திரம் இல்ல, ஒரு சில வசனங்க பார்த்தோம்னா கடவுளுக்கு நாம் the murderers of God, அந்த மாதிரி போட்டு கடவுளை கொலை செய்கிறவர்களா நாம் இருந்தோம். எது செய்து? பாவம் தான் செய்து. அதனாலதான் பார்த்தோம்னா விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா என்ன, விரியன் பாம்பு குட்டிகள் யார கொத்துனாங்க இவங்க பாம்புங்கன்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள கடவுள் மேல அந்த அளவுக்கு பகை பாவம் அவங்களுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அதான் நம்ம பாக்குறோம், கடவுளுக்குள்ள அவ்வளவு அளவுக்கு பாவம் கொண்டு வந்திருக்கிறத பாக்குறது எனிமிட்டி. அதனாலதான் அவங்க செய்யற எல்லா கிரியையும் ஒரு ஒரு கடவுளுக்கு பகையாக விரோதமாக வேதம் காட்டுது. ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன், நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஐசாயா 1:2 பாவிகள் செய்யக்கூடிய காரியம் கடவுளுக்கு பாவத்தை வந்து கடவுளை எதிர்க்கிறது. மீகா 2:8 கடவுளுக்கு விரோதமா எழும்புறது. ஐசாயா 49:4 கடவுளுக்கு விரோதமா போர் செய்யறது, கடவுளை வெறுக்கிறது. இதெல்லாம் பாவத்துக்கு பேர் பாருங்களேன். கடவுளுக்கு விரோதமா எழும்புறது, கடவுள்கிட்ட சண்டை போடுறது, கடவுளை வெறுக்கிறது, இதெல்லாமே கடவுள் கடைசியில கடவுளே இல்லைன்ற அளவுக்கு கொண்டு வர்றதுதான் பாவம். ஒரு மனுஷன் அதான் நான் சொன்ன மாதிரி, ஒரு மனுஷன் வந்து முழுமையா கடினப்படுற நிலைமைக்கு போயிட்ட பிறகுதான் அதான் வேதம் அவங்களுக்கு வந்து பாம்புங்க, விரியன் பாம்பு குட்டிங்கன்ற மாதிரி அவங்களுக்கு பேர். ஏன்னா அவங்கள விட்டோம்னா கடவுளை கொன்னுடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் கடினப்பட்ட மனுஷன் அவனால முடிஞ்சுன்னா அவன் கடவுளை கொன்னுட முடியும். அந்த அளவுக்கு பகை விஷம் அவனுக்குள்ள வந்துருச்சான். எப்படி கடவுளை கொல்ல முடியும் யோசிச்சு பாருங்களேன், எப்படி கடவுளை கொல்ல முடியும், ஏன் கொல்ல முடியும்னா பாவம் அந்த அளவுக்கு பயங்கரமான விஷம் அவனுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இப்போ அவன் கடவுளை கொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறான் இல்லைங்களா. கடவுள் எவ்வளவு பெரியவர், மகிமையானவர், உயர்ந்தவர், அவன் கடவுளை கொல்ற அளவுக்கு கடவுள் கொலகாரனா பாவம் அவனை மாத்தி வச்சிருக்கு. எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்ப்போம். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்ப்போம், ஒருவேளை கடவுள் மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தார்னா, மனுஷனா வந்து அவர் மனுஷன் கையில பாவி மனுஷன் கையில கிடைச்சார்னா கிடைக்கிற மாதிரி பண்ணி பாருங்க, மனுஷன் என்ன செய்யறான்னு பண்ணி பாருங்க. என்ன செஞ்சா மனுஷன் கொலை செஞ்சா இல்லைங்களா. அதுதான் கடவுள், அவன் ஒன்னும் கடவுள் ரொம்ப தூரம் இருக்கிறாரு, கடவுள் மேல பயம் அவனுக்கு இருக்குது, கடவுள் அவனை சபிச்சிட போறாரு, அடிச்சிட போறாருன்றதுனால தான் பயபக்தியும் நாடகமும் இதெல்லாம் செய்யறவனை தவிர பாவத்துல தொடர்ந்து போறவன் அந்த பாவம் அவனை கடவுளை கொல்ல வைக்க முடியும். அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கடவுளே போட்டு தள்ளிடுவான், சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா. ஏன்னா அந்த பாவம் அவனை அப்படி செஞ்சிடும் பாருங்களேன். அப்போ அந்த நிலைமைத்தான் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு வேதம் சொல்றது. அது எப்படி வெளிப்படுத்துறான், கடவுள் மேல கொலை செய்யற அளவுக்கு உனக்கு பகை விஷம் உனக்குள்ள இருக்குன்றத எப்படி வெளிப்படுத்துற? பல காரியங்களை எடுத்து வெளிப்பாக்கலாம். ஒரு காரியம் வந்து நம்ம ஒருத்தரை வெறுக்கிறோம்னா அது எப்படி வெளிப்படுத்துவோம்? அவங்கள அடிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல, அவங்க ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்க நம்ம கிட்ட கூட போக முடியாது, ஆனா ரொம்ப பகை அவங்க மேல வச்சிருக்கிறோம். எப்படி வெளிப்படுத்துவோம் பகை? அவங்க கிடைச்சாங்கன்னா கொண்டுதான் போட்டுருவோம். எப்படி வெளிப்படுத்துறோம்? முதலாவது அவங்கள குறித்து இருக்கக்கூடிய சிந்தனைகள் யோசிச்சு பாருங்களேன். சிந்தனை யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம யாராவது வெறுக்கிறோம்னா அவங்கள பத்தி என்ன மாதிரி பெருசு எண்ணங்களை வச்சிருப்போமா? அவங்களுக்கு 24 குணாதிசயங்கள் எல்லாம் இருக்குன்னா அதை நினைச்சு நினைச்சு ஆன ரொம்ப கேவலமா நினைப்போம் இல்லைங்களா. ரொம்ப கேவலமா நினைப்போம் அவங்கள பத்தி. பாருங்களேன், இந்த பாவத்தில் இருக்கிறவங்களுடைய குணாதிசயம் இதாங்க. ரொம்ப சீப்பா நினைப்போம் அவங்கள பத்தி, ரொம்ப லோ தாட்ஸ் இருக்கும் அவங்கள பத்தி. யாராவது உயர்வா பேசினா கூட அவங்கள பத்தி கேவலமா தான் நினைப்போம். எவ்வளவுதான் வெளியில ஷோ போட்டாலும் கடவுள் யெகோவா யாரு என்ன, ஃபாரோ சொன்ன மாதிரி அவங்களுடைய இருதயத்தின் பாஷா, அவரு என்ன பெரியவர், அவருக்கு போய் நான் கீழ்ப்படியணுமா, அவருக்கு வேலை செஞ்சு அவருக்கு சேவை செய்யறதுனால என்ன ஆதாயம் எனக்கு பெருசா கிடைக்க போகுது? உலகத்துல போய் வேலை செஞ்சா ஏதோ காசை கொடுக்கறான், சம்பளத்தை கொடுக்கறான், அவ்வளவு கூட இவர் கடவுளுக்கு செஞ்சா என்னத்த கிடைக்க போகுது அப்படின்ற ஆண்டவரை குறித்த சீப்பான எண்ணங்களை கொடுக்கறதாங்க பாவம். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரை குறித்து கேவலமான எண்ணங்களை நம்ம மனசுல வளர்த்துறோம் பாவம். அதுதான் சீப்பான எண்ணங்கள். அவருக்கு செய்யறதுனால என்ன நடக்க போகுது, பெரிய இதா அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல கொண்டு வந்துடும் பாவம். அதை கடவுளை பயங்கரமா அவமானப்படுத்துற மாதிரி. அது மாத்திரம் இல்லாம ஒருத்தரை நம்ம ரொம்ப வெறுக்கிறோம்னா, அவங்களை பத்தியே பிடிக்கவே மாட்டேன்னா, அவங்களை பத்தி எவ்வளோ திருப்பி திருப்பி எடுத்து சொன்னாலும் அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியா கேட்போம், ரொம்ப விருப்பமாக கேட்க மாட்டோம், அதை கேட்டதும் மறக்க பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாவம் நம்மளை செய்ய வச்சிடும் பாருங்களேன். அந்த வெறுப்பு நான் சொன்ன மாதிரி விட்டோம்னா நம்மளை கடவுளையே கொல்ல வைக்கிறது. பல பல விதங்கள்ல பார்க்கலாம். ஒன்னு அவங்கள பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கள எந்த அளவுக்கு மதிக்கிறோம், அவங்கள எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் இல்லைங்களா, கடவுளை பத்தி அவங்கள எந்த அளவுக்கு கீழ்படுகிறோம், அவங்கள எந்த அளவுக்கு சேவை செய்யறோம், நமக்கு கடவுளுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்ய, கடவுளை பெருசா மதிச்சு அவருக்கு சேவையே வாழ்க்கை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவை செய்வோம், அதுதான் எங்க உயிர்னு அந்த அளவுக்கு மதிக்காத காரணம் என்ன, கடவுளை குறித்த குறைவான எண்ணங்கள், சீப்பான எண்ணங்கள். பாவம் தான் நமக்கு அப்படி செஞ்சிருக்கு பாருங்களேன். அதான் விஷம், அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷம். ஆகவே இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், பாவம் வந்து கடவுளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எதுவுமே விட்டு வைக்காது, கடைசியில கடவுளையே விட்டு வைக்காது பாவம் பாருங்களேன். அது மனுஷனை விஷத்தை நெருப்பி விட்டா கடவுள் மனுஷ கையில கிடைச்சான்னா கொண்டு போட்டுரும் கடவுளே. அந்த மாதிரி செய்யக்கூடியது பாவம். சரி, ரெண்டாவது பாவம் வந்து மனுஷனுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் விவரமா பார்த்திருக்கோம், ஒரு சுருக்கமா வந்து நான் சொல்ல பாக்குறேன். அவனுடைய ஆத்மா அவனுடைய சரீரத்தை முழுவதுமாக அழிச்சிருக்கு பாவம். எப்படி அழிச்சிருக்கு, அவனுடைய சரீரம், அவனுடைய எலும்பு, அவனுடைய ரத்தம் எல்லாத்தையும். மனுஷனை யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வந்து நம்மள வந்து சாகணும்னா பண்ணாரு இல்ல, சாகாமை உடைய ஒரு பாடியோடு தான் நம்மள ஆண்டவர் சிருஷ்டித்தார். சாகவே கூடாது, நித்தியமா பொழைச்சிருக்கணும். ஆனா என்ன, நம்ம சாகும்படிக்கு நம்ம எலும்பையோ சதையோ உடம்பையோ எல்லாத்தையும் கெடுத்து விட்டது எது, பாவம் பாருங்களேன். அதை நம்ம யோசிச்சு பாக்குறோமா, பாவம் தாங்க நம்மள சாகுறவங்களாவே மாத்திருச்சு. இல்லனா என்றென்றைக்கும் சாகாத ஒரு நிலையில நம்ம பாடி இருந்திருக்க முடியும். பாவம் வந்து நான் இப்ப சொல்ற காரியங்கள் வந்து நம்ம இப்ப இருக்கிற சரீர நிலைமையிலேயே பாவம் நம்மளுக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சு வச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, பாவம் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் ஆண்டவர் கொடுத்த எல்லா நல்ல காரியங்களையும் எடுத்துரும். எல்லா காரியத்தையும் எந்த வசதியும் விட்டு வைக்காது. அதுக்கு எந்த உதாரணம், உதாரணம் எடுத்துனா ஆரம்பத்துல பாவம் மனுஷனுக்கு என்ன செஞ்சிச்சு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜா மாதிரி ஆண்டவர் அவனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்துல ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் வாங்க தெரியுங்களா, அப்படின்னா எல்லா வசதியும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணி ஏதாவது குறை வச்சாரா அவனுக்கு, பொண்டாட்டி தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்து சரி பண்ணலான்னு வச்சாரு, வேற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தார். அப்படி ஒரு பாரடைஸே பண்ணி வச்சு அவனை சிருஷ்டித்து அங்க கொண்டு வந்தார். பாவம் வந்த பிறகு என்ன ஆச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டு விரட்டி விரட்டி விட்ட மாதிரி ஆச்சு இல்லைங்களா. நீ உன் கையில போய் சாப்பிடு, ஒன்னும் இல்லாம வெளியே விரட்டி விட்டார், விரட்டி விட்டு. ஆனா வெளியே ஆண்டவருடைய பிச்சை காசுன்னு சொல்லலாம், ஆண்டவர் தயவா பார்த்து, அது கூட கொடுக்க வேண்டியது இல்ல, ஆண்டவர் தயவோடு பார்த்து ஒரு துணியை போட்டு அமிச்சார். துணியை போட்டு அமிச்சு இன்னமே நீ சாப்பிடுற சாப்பாடு யோசிச்சு பாருங்களேன் எப்படி என்ன சொல்லி அமிச்சாரு. ஆதியாகமம் படிங்களா 3:17,
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய்.
பாருங்களேன், இங்க போட்டிருக்கிறது ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனா கொடுத்ததையும் பாவம் என்ன செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப். எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ இப்படி பேசுறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா டயர்டா இருக்க வேலை கஷ்டப்பட்டு வந்து நிம்மதியா கொஞ்ச நேரம் சாப்பிட முடியலையே அப்படின்றோம். அதைத்தான் அங்க சொல்ற, நீ உயிரோடு வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வேன்னு சொல்லல, என்ன போட்டிருக்க, கஷ்டத்தோடு சாப்பிடுவேன்னு சொல்லி இருக்காரு. பாருங்களேன், நிம்மதியா உன்னால ஒரு நாளும் சாப்பிட முடியாதுன்னு போட்டிருக்க, அதுல நிம்மதியா அப்படிதானே, வருத்தத்தோடு புசிப்பாய், வருத்தத்தோடு சாப்பிடுறதும் நிம்மதியா உன்னால சாப்பிட முடியாது. அப்படி ஒரு மாயையான வாழ்க்கைக்கு நம்மள பாவம் கொண்டு வந்துருச்சு. ஒண்ணுமே இல்லாம ஆனா பிச்சை காசு மாதிரி ஆண்டவர் நமக்கு போட்டு கொடுத்திருக்காரு. பெரிய லேண்டை தான் கொடுத்தாரு போய் விவசாயம் செய்யணும், ஆனா அதுவும் சபிக்கப்பட்ட ஒரு லேண்டு தான் இல்லைங்களா, அதுலயும் சபிக்கப்பட்ட ஒரு லேண்டா தான் நமக்கு கொடுத்தாரு. ஆகவே பாத்தீங்கன்னா பாவம் வந்து நமக்கு இந்த வாழ்க்கையிலயும் இருக்கக்கூடிய சகல காரியத்தை எல்லாத்தையும் மாயைய மாத்தி சகல காரியத்தை கெடுத்து விட்டுருச்சு நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையிலயும். அதான் பாக்குறோம், அது உதாரணங்கள் பல உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம் இல்லைங்களா. இந்த எக்லீசியாஸ்டஸ் நம்ம படிச்சோம்னா பிரசங்கி இல்லைங்களா, அது திருப்பி திருப்பி என்னதான் இருக்கு மனுஷன் பெருசா கண்டது வாழ்க்கையில, என்னதான் இருக்கு நிம்மதி பெருசா கண்டது அப்படின்னா எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த உதாரணத்திலேயே காட்டுறாரு. இங்கேயும் பாவம் இருக்கும்போது மனுஷன் இங்க வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லாதபடிக்கு எல்லா வசதியும் எடுத்துருவார். எடுத்துறது மாத்திரம் இல்ல, அது பயங்கர வாழ்க்கையெல்லாம் மனசாட்சியில சந்தோஷம் இல்லாதபடிக்கு பாவம் அவனுக்கு எடுத்து விட்டுரும், அவனுடைய ஹெல்த்தை கெடுத்து விட்டுரும், அவனுடைய ஒரு பாயிண்ட் பாருங்களேன், ஒரு அவனுடைய ஹெல்த்தை கெடுத்து, அவனுடைய மனசாட்சியின் சமாதானத்தை கெடுத்து, அவனுடைய அழகை கெடுத்து, அவனுடைய உறவுகளை எல்லாத்தையும் பாவம் கெடுத்துரும். அது மாத்திரம் இல்லாம சரீர விதமா நம்ம பேசிட்டு வரோம், உலக வசதிகள், அவனுடைய ஹெல்த், அவனுடைய உறவுகள் மாத்திரம் இல்ல, அவனுடைய ஆத்மாவையே பயங்கரமா டீக்ரேட் பண்ணிருச்சு பாவம், பயங்கரமா கெடுத்து இந்த நிலைமையில வந்துட்டோம். எப்படி பாவத்துல விழுந்து ஆதாம் மூலமா வந்து இந்த நிலைமையில வந்துட்டோம், ஆத்மாலாம் கெட்டு போச்சு. கெட்டு போன நமக்கு பாவத்தினால இருதயம் கெட்டு போச்சு, ஆத்மா கெட்டு போச்சு, மனசாட்சி பிசாசுனால இருளாய் கெட்டு போன நமக்கு ரட்சிப்புன்னு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு விசுவாசிக்கு பாவம் எவ்வளவு தீமை செய்யுதுன்றத சுருக்கமா ஒரு 10 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். இதெல்லாம் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆன கதையை நம்ம சும்மா ஒரு ரிவ்யூ, ஷார்ட்டா ரிவ்யூ இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், அதை ரிவ்யூ பண்ணும். ஆனா இதெல்லாத்தையும் சரி செய்யணும், நிம்மதி இல்லாம இருக்கிறானே, மனசாட்சியில வஞ்சனையான இதயம் உடையவனா இருக்கிறானேன்னு சொல்லி தெய்வீக திரியேகத்துல மூணாவது நபரான அந்த எல்லையற்ற தேவன், உயர்ந்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவரே இறங்கி வந்து நம்மள குடியிருக்கணும்னு வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், அவர்ல ஒரு விசுவாசிக்குள்ள வந்திருக்கிறார். எதுக்கு? அவன் பாவத்தின் சீரழிவு, மூல பாவத்தினால பெற்ற சகல வியாதிகளையும் ஆத்மீக வியாதிகளையும் சீர்படுத்தி அவனை மீட்பின் நாளுக்கு அவனை முத்திரை அடிக்கிறதுக்கு அந்த நாள் வரைக்கும் அவனை பாதுகாத்து தொடர்ந்து பரலோகத்துக்கு கொண்டு போகணும் என்பதற்காக முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஹோலி ஸ்பிரிட் அவர் வந்திருக்கிறார். ஆனா பாவம் ஒரு விசுவாசிக்கு செய்யக்கூடிய தீமை என்ன யோசிச்சு பாருங்க, தாங்க இதனால தாங்க வெறுக்கணும். முதலாவது அப்படி வந்திருக்கிற அந்த தாய் போல் இருக்கிற பரிசுத்தாவிய என்ன பண்ணுதான் பாவம் துக்கப்படுத்துது இல்லைங்களா, துக்கப்படுத்துது. நான் யோசிச்சு பாக்குற எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஹோலி ஸ்பிரிட்ன்றத நம்ம அவ்வளவு யோசிக்கிறது இல்லைங்களா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எல்லையற்ற ஒருவரும் அண்ட முடியாத தேவாதி தேவன், திரியேக தேவன், எல்லாத்துக்கும் உயர்ந்த தேவன், அந்த திரியேக தேவன்ல ஒரு மூணாவது நபரான ஹோலி ஸ்பிரிட் எவ்வளவு அன்போடு எவ்வளவு கிருபையோடு நம்மள குடியிருக்கணும்னு இறங்கி அவர் வந்திருக்கிறாரு. அவர் நம்ம ஆத்மாவை சுத்திகரித்து அதுல இருக்கிற நோய்வாயெல்லாம் சரி பண்ணி அதை மகிமையில நிரப்பணும்னு வந்திருக்கிறார். வந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, இயேசு என்ன சொன்னாரு, நான் உங்க கூட இருக்கிறேன் இல்லையா, நான் உங்க கூட இருக்கிறேன், ஆனா இன்னுமே நான் இருக்க முடியாது, பாடியில இருக்க முடியாது, ஆனா என்னை போலவே ஒரு தேற்றர வாளனை உங்களுக்கு அனுப்ப போறேன், என்னை போலவே, எக்ஸாக்ட்லி லைக் மீ, என்னை விட அவர் உங்க கூட இருக்கிறது பெட்டர். யோசிச்சு பாருங்க, என்னை விட அவர் உங்க கூட இருக்கிறது பெட்டர். ஏன்னா என்னை விட அவர் ரொம்ப அதிகமான கம்ஃபர்ட்டும் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் அவர் நடத்துவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், என்னுடைய பிரசன்னத்தை உணர்த்துவார், உங்களுக்கு வல்லமையை தருவார், எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த தேற்ற வாலனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களுக்குள்ள இருப்பார், உங்களை கனி கொடுக்க வைப்பார், உங்களை சாட்சியா இருக்க வைப்பார் அப்படின்னு நம்மள இருக்கக்கூடிய எல்லா சீரழிவை சரி பண்ணுவதற்காக இறங்கி வந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி அவர் வேலையே செய்ய விடாம நம்மள ஒரு மங்குன மந்த கிறிஸ்தவர்களா வைக்கிறது தான் பாவம். யோசிச்சு அதனோட தீமை நமக்கு பார்த்தா கோமா வரல. யோசிச்சு பாருங்க, இதனால தாங்க கடவுளுடைய பிரசன்னம் நம்ம கிட்ட, இயேசு நம்ம கிட்ட இருக்கிறாரு, நம்மளோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் இருந்ததை விட அதிகமா இயேசு நம்மளோடு இருக்கிறத உணர்த்தக்கூடியவர் பரிசுத்தாவியான. யோசிச்சு பாருங்க, அவர் என்ன சரீரத்துல பேதுரு கூட இருந்தாருன்னா தோம அங்க இருந்தாருன்னா அவருக்கு தெரியாது, உணர முடியாது. ஆனா உங்ககிட்டயும் இயேசு இருக்கிறார், என் கிட்டயும் இயேசு இருக்கிறார்னா அவர் உலகத்துல இருந்ததை விட அதிகமா நம்மளை உணர்த்த வைக்கிறது பரிசுத்தாவியானவர். அவரை போய் துக்கப்படுத்துறது தான் பாவங்க. ஒரு தாய் தன் எவ்வளோ நல்லது செய்யணும், எவ்வளோ அதிசயமா செய்யணும், அந்த பிள்ளைய சீர்திருத்தணும்னு அழகுபடுத்தணும்னு வந்திருக்கும் போது அந்த தாயை காயப்பட்டு வேதனை துக்கப்படுத்துறதுன்னு ஸ்ட்ராங் வேர்ட் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. துக்கம் வெக்ஸ் பண்றீங்களே, வெக்ஸ் வெக்ஸ் என்ன தெரியுதா தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு, வெறுக்க செய்றீங்களே, சேப்போன்னு பண்ண வைக்கிறீங்களே ஹோலி ஸ்பிரிட்ட, பண்ண வைக்காதீங்க அப்படி பாவம் அப்படி சீப்போன்ற மாதிரி பண்ண. ஒரு அம்மா வந்து எவ்வளோ செய்யணும்னு ஒரு பிள்ளைக்கு வரும்போது அந்த புள்ள அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத போது எவ்வளோ வெக்ஸ் ஆகுது ஒரு தாய், எவ்வளோ வேதனைப்படுது ஒரு தாய், துக்கப்படுத்து. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். பாருங்களேன் படிங்க அந்த வசனம் எபேசியர், பாருங்களா எபேசியர் 4:25 படிங்களேன், அங்க பாருங்களேன் அந்த போல் சொல்றாரு.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அவனவன் திறனுடைய மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள்.
பாருங்களேன் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, அதை செய்யாதீங்க, திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, வேசித்தனம் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு 29:30 தான் அதை கொண்டு வர்றாரு. 29 படிங்களா,
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்,
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது இதெல்லாம் சொல்லிட்டு வந்து 29 ஏன் செய்யக்கூடாது இதெல்லாம் நானு 30 வசனம்,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
இதெல்லாம் செஞ்சா அந்த தாய் போல் உங்களுக்குள்ள குடியிருக்க வந்திருக்கிற அந்த தாயை துக்கப்படுத்துறீங்களே, மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களை முத்திரைனா எதுக்குங்க முத்திரை அடிக்கிறது, இவன் மீட்கப்பட்டே படணும் என்பதற்காக இன்னைக்கே முத்திரை அடிச்சுட்டார். மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களை சரி செய்யணும் சீர்படுத்தணும்னு வந்திருக்கிற ஹோலி ஸ்பிரிட், உங்க மேல சீல் அடிச்சு வந்திருக்கிற ஹோலி ஸ்பிரிட் மீட்கப்படும் நாள் வரைக்கும். பாருங்களேன் நீங்க சாகிற நாள் வரைக்கும் போட்டிருக்கா, இல்ல நீங்க பாவத்துல ஒரு லிமிட்டு தான், அதுக்கப்புறம் நீங்க உளுந்து நரகத்துக்கு போயிருவீங்க அப்புறம் விட்டு போயிருவார்னு போட்டிருக்கா, இல்ல உங்களை பரலோகத்துக்கு மீட்கப்படும் நாள் வரைக்கும் உங்களை காக்கணும்னு வந்திருக்கிறார் அவரு. அவர் இப்படியா ட்ரீட் பண்றது நீங்க அதான் கேக்குற, உங்களை காப்பாத்தே காப்பாத்துவேன்னு ஒரு ஒரு வாக்கெடுத்து வந்திருக்கிற அவரை நீங்க இப்படியா நடத்துறது, அதான் பாயிண்ட். மீட்கப்படும் அன்டு த டே ஆஃப் ரிடெம்ஷன், நீங்க மீட்கப்படுற வரைக்கும் உங்க ஆத்மா சரீரம் இப்படி பாவத்துல கெட்டு அழிஞ்ச சரீரத்தை சீர்படுத்தி ரீக்ரியேஷன் பண்ண வந்திருக்கிறார். உங்களை புதேவ சாயலாய் மாறி, நீங்களை மறுபடியும் தேவ சாயலா மாறி உங்களை கொண்டு போறதுக்கு வந்திருக்கிற ஹோலி ஸ்பிரிட் எப்படி நீங்க நடத்துறீங்க, அதான் பாயிண்ட். பாருங்களேன் அவங்கள பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, ஏன் அப்படி பண்ணக்கூடாது, அதை விட வேற போய் ஏதாவது ஒரு மண்ணை வாரி தலையில போட்டுக்கலாம், இல்லைன்னா கோல்ஸ் தமிழ்ல என்ன கறி, சூடு சூடா கறி இருக்கும் பாருங்க, அதை எடுத்து தலையில போட்டுக்கலாம், அது செஞ்சுக்கிறது நல்லது. பரிசுத்தாவிய துக்கப்படுத்துறத விட அதைத்தான் அவர் சொல்றாரு, அதை விட வேற ஏதாவது செஞ்சுக்க அவரை துக்கப்படுத்தாதீங்க. இதை செய்ய வந்திருக்கிறாரு அப்படி செய்யலாமா? யோசிச்சு பாருங்க, ஏன் அவர் ரொம்ப துக்கப்படுறாரு? எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்ய வந்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வரும்போது நமக்கு அதை நினைச்சோம்னா பாருங்க, அதை யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இருதயம் கடினப்படாமல் இருந்துச்சுன்னா இதை குறித்து பெரிய ஷேம் நமக்கு ஏற்படணும் இல்லைங்களா? பரிசுத்தாவான்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப சோதனைத்தா இருந்துச்சு, ரொம்ப பழக்கம்தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு மோட்டிவ், தேவாதி தேவன் இறங்கி எனக்குள்ள குடி வந்திருக்கிறாரேன்ற அந்த ஒரு நோக்கம் வந்து அவங்கள ரொம்ப எதிர்க்க அந்த மோட்டிவ் ஸ்ட்ராங்கா நம்ம உணர்ந்தோம்னா பரிசுத்தமாக்குதல தீவிரமா வளர்றதுக்கு உதவியா இருக்கும் நமக்கு. பாருங்களேன், ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள குடி வந்திருக்கிறார். காட் மூணாவது நபர், அவரு இயேசுக்கும் பிதாக்கும் இருக்கக்கூடிய சகல வல்லமையும் சகல பவரும் இவருக்கும் இருக்கு. எதுலயும் குறைஞ்சவர் அல்ல, அவர் தான் காட். அவர் எனக்குள்ள குடி வந்திருக்கிறாரேன்ற ஒரு காரியம் வந்து பரிசுத்தவான்களுக்கு பாவத்தை கொள்றதுக்கு ரொம்ப அது பெரிய மோட்டுங்க. எனக்குள்ள குடியிருக்கிறதுக்கு அவர் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரே, அவர் குடியிருக்கும் போது இந்த ஆலயத்தை, ஆலயம்னு வேற பேர், இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்தாம இருக்கும் போது அவர் சந்தோஷப்படுறார். அது தீட்டுப்படும் போது, கெட்ட வார்த்தை பேசியும் தீட்டுப்படும் போது, அது வாயிலிருந்து வரும்போது அவர் துக்கப்படுகிறார். துக்கப்படுத்தலாமா? That is the point. பாருங்களேன், துக்கப்படுத்தலாமா? அது பெரிய ஒரு வேதனை, வேதனைக்குரிய காரியம். ஆகவே முதலாவது பாவத்தின் தீமை என்ன? நம்ம கெட்டு குட்டிசோராய் எல்லாத்தையும் இழந்து வியாதி பிடிச்சி ஒரு மாயையான வாழ்க்கையில நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக சாக போறேன்ற ஒரு வாழ்க்கை தான் உனக்கு. வேற ஒண்ணுமே இல்லை நமக்கு இந்த உலகத்துல. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா மாத்துறதுக்கு நமக்குள்ள குடி வந்திருக்கிற ஹோலி ஸ்பிரிட் அவருடைய வேலையை கெடுக்கிறது தான் பாவம். அவருடைய வேலையை கெடுத்து அவரை வெக்ஸா வைக்கிறது தான் பாவம். அது ரொம்ப தப்பு, ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப தப்பு. இவ்வளவு நிலையில என்ன நிலையில நீ இருக்கிற, உன்னை போய் சரி செய்ய வந்திருக்கும் போது உனக்கு எல்லா தெய்வத்துவத்தின் பரிபூரணம் உனக்குள்ள நிறைந்து கடவுளுடைய சாயலா நீ மாறி சகல இறக்கமும் சகல ஆறுதலையும் ஆறு தேற்றரவாளன் அவர் பேர் இல்லைங்களா? உனக்கு எல்லா கஷ்டம் இருந்தாலும் தேற்றரவாளனா அவர் இருந்து இயேசு மாதிரி, இயேசுவும் கூட இருக்கிற மாதிரி உணர்வு கொடுக்கக்கூடிய அவர் தான். எல்லா ஆவியின் கனிகள், அன்பு, சமாதானம், சந்தோஷம், பாருங்களேன், அதெல்லாம் அதைத்தான் தேடுறோம். பாவம் கொடுக்குதுன்னு போய் சொல்றது, அதை கொடுக்கிறவர் அவர் தான். அவர் சேவை செய்யறதுக்கு கனி கொடுக்கிறவரும் அவர் தான். ஏழு கனிகள் அவர் தான் கொடுக்கிறவர். அந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க, அவரை துக்கப்படுத்துறது தான் பாவம். சரி, ரெண்டாவது பாவம் என்ன செய்யுது பாருங்களேன், ரெண்டாவது பாவம் என்ன செய்யுது? ரெண்டாவது சுருக்கமா சொல்ல போனா பாவத்தின் தீமை, இயேசு கிறிஸ்து வந்து, வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை நம்ம பாவத்தினால கடினப்பட்டு போனா மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாருங்களேன், எபிரேயர் 6:6 படிங்க. பாவம் வந்து திரும்பி ஃப்ரெஷ்ஷா இயேசுக்கு காயம் கொடுத்து அவர் கொடுத்திருக்கிற புது சிருஷ்டியை காயப்படுத்தி அவருடைய அன்பை நாம கொலைச்சு அவர் காயப்படுத்துறோம், பின்வாங்கி கடினப்பட்டு நாம் போனோமானால். 6:6
மறுதலித்து போனவர்களின் தேவனுடைய குமாரனை தங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மன திரும்பத்திற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத
காரியம்.
எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மலைக்கு மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடர்களுக்கு ஏற்ற பயிரை மழைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதற்கு ஏதுவுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே,
இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கா இயேசுவை மறுபடியும்
மறுதலித்து போன தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தையும் உலகத்தின் பலங்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனத்திரும்பலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
புதுப்பிக்க கூடாது. ஆமா அதான், மறுபடியும் சிலுவையில் அறிகிறபடியால் அவங்க செய்யறது வந்து இயேசுவை வந்து மறுபடியும் சிலுவையில் அறிகிறத ஒரு காரியமா ஆகுது அப்படின்றது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பாவம், வேகமா பாப்போம். பாவம் வந்து ஒருத்தர் சொல்றாரு, பாவம் வந்து பாவத்தில் இருக்கும்போது அந்த மனுஷனுடைய எந்த முயற்சியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறவே முடியாது. அவன் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரவே முடியாது. உதாரணத்துக்கு அவன் வேலையில இருக்கலாம், அவன் வேலையில எத்தனை நாய்படாத பாடுபட்டாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு பிசினஸ்ல இருக்கலாம், இல்ல ஒரு பிரசங்கியா இருக்கலாம், ஒரு எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணிட்டு அவன் பாவத்துல இருந்தோன்னா ஆண்டவர் அதை ஊதி தள்ளிடுவார், அந்த சபைய ஊதி தள்ளிடுவார். அவனுடைய முயற்சி உயிரை விட்டு அவன் முயற்சி கொடுத்திருக்கலாம், என்னையே எடுத்துக்குவோம், உயிரை விட்டு முயற்சி கொடுத்திருக்கலாம், ஆனா பாவம் தொடர்ந்து வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அந்த மினிஸ்ட்ரிய ஊதி தள்ளிடுவாரு, அது ஒரு பிரயோஜனமும் ஆகாது, ஒரு ஒரு பயனும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பெறவே முடியாது அப்படின்றாரு. அது வந்து அவன் வாழ்நாளெல்லாம் அவனுக்கு பயங்கர கொடுமைய கொடிய பிரச்சனையா இருக்கும். இது இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இப்ப முடிப்போம். இந்த மாதிரி காரியங்களை வந்து இப்ப நம்ம மூணு காரியத்தை பார்த்திருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு தியானமா. முதலாவது பாவத்தின் குற்ற உணர்வு, இரண்டாவது பாவத்தினுடைய ஆபத்து, மூணாவது பாவத்தினுடைய தீமை. அது ஒரு ரெண்டு காரியத்தை பரிசுத்தாவுக்கு என்ன செய்யும், இயேசுக்கு என்ன செய்யும், நம்முடைய ஊழியங்களுக்கு என்ன செய்யும், நம்முடைய கிரியைகளுக்கு என்ன செய்யும்னு பாக்குறோம். இந்த காரியங்களை வந்து நீங்க திருப்பி இது சும்மா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுட் ஃபார் தாட்னுவாங்க. ஒரு காரியம் சொன்னா அதை வச்சே நம்ம நிறைய யோசிச்சுக்கணும், நிறைய சிந்திச்சுக்கணும், அதை நீங்க தொடர்ந்து சிந்திங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பிரசங்கம் வந்து வேலை செய்யாததுக்கு ஒரு காரணம் வந்து பிரசங்கத்தை கேட்டு அதோடு விட்டு போறது தான் பெரிய பிரச்சனை வளராது. காரணமே ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஏதோ ஒரு தலைப்புல கேட்கிறோம், முதல்ல அவங்க நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், அது உப்பு சப்பு இல்லாம இருக்கும் பிரசங்கம் அவர் எடுத்தது. ஆனா அவர் கொடுத்த தலைப்போ அவர் கொடுத்த பாயிண்டோ வசனமோ நான் நோட் பண்ணிட்டு போய் அதை விட ஆழமா ரொம்ப சிந்திப்பேன், அதை விட ஆழமா யோசிச்சு பார்ப்பேன், அதை விட ஆழமான புக்ஸை எடுத்து படிச்சு பார்ப்பேன். அவர் ஒரு சும்மா தாட்டை கொடுத்துருப்பாரு, ஆனா போய் அதை விட ஆழமா சிந்திச்சு பார்ப்பேன். அதை நீங்க இப்படி இதுல ரொம்ப விஷயம், இதுல ஏதாவது பயன் வரணும்னா நீங்க அதை செய்யணும், போய் சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு இதை திருப்பி 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 நம்ம மைண்டுக்கும், இதை எக்ஸஸ் ஒர்க் ஷாப் இல்லைங்களா, மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் கொடுத்து கொடுத்து கொடுக்கும் போது அது நடுங்கிற வரைக்கும் அதுக்கு கொடுக்கணும், அது பயப்படுற வரைக்கும் அதுக்கு கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா, அது நடுங்கிற வரைக்கும் கொடுக்கணும். ஒரு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு லைட் ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஃபோட்டோ தெரப்பி, அது சரியாகிற வரைக்கும் கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அது கொடுத்துக்கிட்டே இருந்து அது நடுங்கிற சில சத்தியங்கள் என்னன்னா, நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது படிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் தெரியும், விட்டு போயிட்டு அதுவும் போயிடும். ஆனால் அதை பார்த்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல என்னவோ அது நம்மளை பிடிச்சிக்கும், அது நம்மளை பிடிச்சிக்கும். அந்த மாதிரி உங்க மனசாட்சி பிடிச்சுக்கிட்ட வரைக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணணும், இதை திருப்பி திருப்பி சிந்திச்சு பார்க்கணும், தியானிச்சு பார்க்கணும். இந்த மெடிடேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அவசியம், அது பவர்ஃபுல்லா உங்களை பாதிக்கிற அளவுக்கு நீங்க அதை பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அது உங்களை பாதிச்சு, ஆமாங்க எனக்கு பாவ குற்ற உணர்வு ரொம்ப வேதனை கொடுக்குதுங்க, இப்போ பாவத்தின் ஆபத்து இது செஞ்சு முடிச்சுட்டேனா அது ஆபத்து என்ன கடினப்படுத்துற நிலைமைக்கு போதே கடின, ஒரு ஆல்ரெடி பட்டுட்டேனா கடினம் உணர்வே முடிய மாட்டேந்தே அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேனான்னு நடுங்க வைக்கணும் உங்களை. இந்த தீமை ஐயோ ஹோலி ஸ்பிரிட் எப்படி பண்றேனேன்னு அந்த இதெல்லாம் நீங்க உணரும் போது அதன் மூலமா முதலாவது என்ன நடக்கணும், நான் ரெண்டு காரியத்தை சொல்றேன். முதலாவது என்ன நடக்கணும், அதன் மூலமா இதுல இருந்து விடுதலை வரணும்ன்றது வந்து மூச்சா ஆயிரணும், ஏக்கமா ஆயிரணும். ஏக்கம்னா தெரியுதுங்களா, ஒரு மூச்சு விடுறது, ஆண்டவரேன காப்பாத்தோன்னு அந்த ஆயக்காரன் போய் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு லாங்கிங். லாங்கிங்னா தமிழ்ல என்ன சொல்றது, ஏங்குறது, பயங்கரமா ஏங்குறது. ஏன்னா இது மேல இன்னுமே நான் இருக்க முடியாது, இப்படி இது இப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. நான் அந்த நிலைமைக்கு அந்த ஏக்கம் வர வரைக்கும் விடுதலை கிடையாது. எத்தனை வருஷம் பாவம் பிடிச்சிட்டு வந்திருக்கு, இந்த ஏக்கம் எப்படி வரும், இது நம்மளை அந்த அளவுக்கு பாதிச்சா தான். இந்த பிரசங்கம் பாதிச்சு பாதிச்சு என் இருதயம் ரொம்ப வேதனைப்படுது, என் மனசாட்சி ரொம்ப குத்துது, இந்த ஏக்கம் அதுதான் கொண்டு வரும். அந்த ஏக்கம், த லாங்கிங், அந்த ஏக்கம் வந்து, அந்த ஏக்கம் தான் உண்மையான ஜபத்துக்கு உயிர் கொடுக்கிறது. உண்மையான ஜபத்துக்கு உயிர் கொடுக்கிறதே அந்த ஏக்கம். உண்மையா கடவுள் கேட்கிற ஜபம், ஆயக்காரன் ஜபத்துக்கு உயிர் கொடுக்கிறதே அந்த ஏக்கம் தான். பாருங்களேன், நம்ம செய்யற ஜபம் அந்த ஜபத்தை பத்தி நம்ம பேசல. உண்மையா இருதயத்திலிருந்து எல்லாமே எந்திரிச்சு ஆண்டவர் கத்துன்றோம் இல்லைங்களா, அந்த ஏக்கத்துக்கு கொடுக்கிறது, உயிர் கொடுக்கிறது இந்த ஏக்கம் தான் அந்த ஜபத்துக்கு. பாருங்களேன், ஏன்னா பாருங்கள பவுல் அந்த பாவத்துக்கிட்ட போராடினார். ரோமர் 7 நம்ம படிச்சோம் பாருங்களேன், ரோமர் 7:24 படிங்களா, நான் செய்ய விரும்புகிறதை செய்ய விரும்ப மாட்டேன்ற, நான் செய்யக்கூடாது என்பதை செய்கிறேன், என்பதில் என்று இருக்கிற பாவம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த ஏக்கம் வரணுங்க. த லாங்கிங் ஷுட் கம். என்ன கடைசியில் எப்படி முடிக்கிறாரு, 7:24
நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தென்று யார் என்னை விடுதலை?
அந்த ஏக்கம் வரணும், நிர்பந்தமான மனுஷனா என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? அது வந்தா தான் அடுத்தது வர முடியும், விடுதலை வர முடியும். பாருங்களா, என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு ஒரு காரியத்தை குறித்த ஏக்கம் 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 வந்துருச்சுன்னா அதுவே கிருபை வந்ததுக்கு அடையாளம். அந்த ஏக்கம் வர்றது ஸ்டேஜ்லயே அந்த நிலைமைக்கு நம்ம மாறிட்டு போறோம்னு அர்த்தம். ஒரு பாவி கடினப்பட்ட மனுஷனுக்கு அந்த ஏக்கம் கொண்டு வர்றது தான் கஷ்டம். பாருங்களா, அந்த ஏக்கம் வரணும், அந்த லாங்கிங் வரணும், அந்த கூக்குரல் வரணும், அந்த கத்துறது வரணும், ஜபத்துல அவன் இயங்கணும், ஆண்டவரை நோக்கி கதறணும். அவன் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுக்கும், ஆண்டவரே என்னை காப்பாத்தும், இதை நான் மேற்கொண்டு வாழணும், வெற்றியா வாழணும், பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு ஏக்கம். நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? அந்த பாரத்தை உணர்ந்து அவன் கத்துறான். பாருங்களா, அந்த ஏக்கம் தான் பல நன்மைகளை கொண்டு வரும், பல நன்மைகளை கொண்டு வரும். இருதயம் உடைஞ்ச ஏக்கம் வந்து பல நன்மைகள். ஒண்ணு வந்து அது ஆல்ரெடி அது நம்மள அந்த மறுரூபம் ஆக்குற நிலைமை கொண்டு வருது. இன்னொன்னு வந்து கடவுளுடைய கிருபை வந்து நம்ம கடவுளுடைய பல சாதனங்களை ரொம்ப தீவிரமா பயன்படுத்த நம்மளை ஏவுறது அந்த ஏக்கம். அது ஜபமா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், சபையா இருக்கலாம், அந்த ஏக்கம் இருக்கிறவங்க தான் என்ன சொல்றது, உண்மையா வளர்ற கிறிஸ்தவங்க. அந்த ஏக்கம் இருக்கிறவங்க தான் வெற்றி, அந்த ஏக்கம் இருக்கிறவங்க தான் உண்மையா வேதத்தை படிப்பாங்க, அந்த ஏக்கம் இருக்கிறவங்க தான் உண்மையா ஜபம் பண்ணுவாங்க, அந்த ஏக்கம் இருக்கும் போது தான் உண்மையா ஆண்டவரை தேடி அந்த செய்ய முடியும். அந்த ஏக்கம் வந்து பல கிறிஸ்தவ சாதனங்களை பயன்படுத்துறதுக்கு பயங்கரமா நமக்கு உதவியா இருக்கும். அந்த ஏக்கம் தான் சொல்ல போனா நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை தூண்டி, நம்பிக்கையை தூண்டி வேலை செய்ய வைக்கிறதே அந்த ஏக்கம் தான் இல்லைங்களா. ஏன்னா பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி கூட படுத்துக்கிட்டோம், நிம்மதியா இருக்கு, அது பழகி போச்சு, எஞ்சி இருக்கிற பாவம் அதுக்கு ஒரு பேரை கொடுத்துக்கிட்டோம். அது நம்மளா ஒருத்தர் சொல்றாரு, டேஞ்சர், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேரு பாவத்தினுடைய ஆட்சி ஒண்ணு, எஞ்சி இருக்கிற பாவம் ஒண்ணு. சில பேருக்கு பாவத்தினுடைய ஆட்சிக்கு தங்களை வஞ்சித்துக்கிட்டு அதுக்கு எஞ்சி இருக்கிற பாவம் பேர் கொடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போறவங்க இருக்கிறாங்கன்ற பாருங்க அதனோட பயங்கரம். சில பேரு பாவம் அவங்கள ஆளுது, அவங்க உண்மையாவே ரட்சிக்கப்படல, ஆனா பாவம் ஆட்சிக்கு என்ன பேர் கொடுக்கறாங்க, எஞ்சி இருக்கிற பாவம்னு அதுக்கு சாக்கு சொல்லிக்கிட்டே நரகத்துக்கு போயிருவாங்கன்னு போட்டிருக்கு. அந்த ஆபத்தெல்லாம் இருக்கு, நம்ம அதை பாத்துக்கணும். இதுல இருந்து நம்ம அந்த பாவத்தின் பயங்கரத்தை நம்ம பார்த்துட்டு வரும்போது அதுல இருந்து விடுதலைக்கு நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன முதலாவது அதோட ஃபீல் பண்ண விடுங்க, இந்த டீச்சிங்கை மெடிடேட் பண்ணணும், அதிகமா மெடிடேட் பண்ணி அதோட எஃபெக்ட் பவர்ஃபுல்லா நம்ம உணரும் போது அது எப்படி தெரியும் உணர்றோன்றது, இந்த லாங்கிங் வரும், பெருமூச்சு வரும், ஆண்டவரே சோதனைக்கு உட்படாமல் எங்களை செய்யும், அந்த ஜபத்துல வருது இல்லைங்களா, சோதனைக்கு உட்படாது தீமையிலிருந்து எங்களை ரட்சியும், அந்த ஏக்கம் நமக்கு வரணும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், ஜபம் செய்வோம்.